தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். வரலாற்றை நாம் துல்லியமாக அறிவதற்கு நமக்கு பெருந்துணையாக இருப்பதுதான் நாட்காட்டி. ஆங்கிலத்தில் கேலண்டர் என்று அழைப்பார்கள். கலண்டே என்னும் லத்தீன் மொழியில் இருந்துதான் கேலண்டர் என்ற ஆங்கில வார்த்தை உருவாகியிருக்கிறது. கலண்டே என்றால் கணக்கினை கூட்டுவது என்று பொருள். அதே போல்தான் தமிழில் நாட்காட்டி என்பார்கள். அதாவது நாட்களை காட்டுகின்ற என்கின்ற பொருளின் அடிப்படையில் நாட்காட்டி என்று அழைக்கப்படுகிறது. வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கிறது என்றால் அது எந்த ஆண்டில் நடைபெற்றது என்பதை நாம் துல்லியமாக அறிவதற்கு தான் இந்த ஆண்டு முறைகள் நமக்கு பயன்படுகிறது. இப்பொழுது நாம் இருப்பது 2022. இதை கிர்கோரியன் நாட்காட்டி என்று அழைப்பார்கள். இன்று உலகம் முழுக்க பரவலாக பயன்பாட்டில் இருக்கும் ஒரு நாட்காட்டியாகும். அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்து 2022 ஆண்டுகள் ஆகின்றன. அதை குறிப்பதுதான் இந்த 2022. இதை நாம் பொதுவாக கிமு கிபி என்று அழைப்போம். கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன் என்று அழைப்போம். இதையெல்லாம் நாம் பள்ளி காலகட்டத்திலேயே படித்திருப்போம். இது உங்களுக்கு புதிதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய பஞ்சாங்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் பலவிதமான நாட்காட்டிகள் இருக்கும். உதாரணத்திற்கு கலியுக ஆண்டு, சாலிவாகன ஆண்டு, கொல்லம் ஆண்டு, விக்ரம சகாப்த ஆண்டு, சௌராஷ்டிர விஜய ஆண்டு, பசலி ஆண்டு, ஹிஜ்ரி ஆண்டு, மகாவீர வருடம், கௌதம புத்த வருடம், விக்ரமாதித்ய வருடம், குருநானக் வருடம், விக்ரம சகாப்த ஆண்டு, திருவள்ளுவர் ஆண்டு என பல ஆண்டு முறைகள் இருக்கின்றன. என்றைக்காவது நீங்கள் ஏன் இத்தனை ஆண்டு முறைகள் இருக்கின்றன, ஏன் ஒவ்வொரு ஆண்டு முறைகளும் ஒவ்வொரு விதமான எண்களை வழங்குகின்றன என்பதை எல்லாம் பற்றி நீங்கள் யோசித்தது உண்டா? யோசிக்கவில்லை என்றால், இதுவரை நீங்கள் எண்ணி பார்த்ததில்லை என்றால், இந்த காணொளி உங்களுக்கு ஒரு முழுமையான விளக்கத்தை கொடுக்கும். இந்த காணொளியை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். நாட்காட்டி என்பது நாளை காட்டுவது என்ற ஒரு பொருளை கொடுத்தாலும், இது உண்மையில் ஒவ்வொரு சமூகத்திற்கும், ஒவ்வொரு சமயத்திற்கும், ஒவ்வொரு இனத்திற்கும், ஒவ்வொரு நிர்வாகத்திற்கும் ஏற்றவாறுதான் கேலண்டர் என்று சொல்லப்படும் நாட்காட்டியை வடிவமைத்து இருக்கிறார்கள். உலகம் முழுக்க பல இனங்களிலும் பல சமயங்களிலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாட்கள் ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள். இந்த 365 நாட்களை 12 மாதத்திற்குள் அடக்கி விடுவார்கள். வரலாற்று நிகழ்வுகளை சரியாக அறிவதற்கும் அன்றாட பயன்பாட்டிற்கும் தொடராண்டு கணக்கு முறை மிக அவசியமான ஒன்று. தொடராண்டு என்றால் தொடர்ந்து ஒரு எண்களை வைத்துக் கொண்டு ஆண்களை கூட்டிச் செல்வது. நாம் முன்பே சொன்னது போல், ஒவ்வொரு மொழி பேசுபவர்களிடமும், ஒவ்வொரு இனத்தாருக்கும், ஒவ்வொரு சமயத்தாருக்கும், ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு ஆண்டு முறைகளை பின்பற்றி வருகிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் நம்முடைய தமிழ் பஞ்சாங்கத்தில் பார்க்க முடியும். உதாரணமாக சாலிவாகன ஆண்டு, இதை பொதுவாக சக ஆண்டு என்றும் சொல்வார்கள். இதை எப்படி கணித்தார்கள் என்று தெரியுமா? சாலிவாகன என்கின்ற மன்னன் விக்ரமாதித்தனுக்கு எதிராக பெற்ற வெற்றியை கொண்டாடுவதற்காக கிபி 78 ஆண்டிலிருந்து இந்த ஆண்டை அவர் உருவாக்கினார். எனவே அன்றிலிருந்து சாலிவாகன ஆண்டு என்கின்ற முறை பின்பற்றப்பட்டு வந்தது. இதை பல கல்வெட்டுகளிலும் நாம் பார்த்திருக்க முடியும். அடுத்து கொல்லம் ஆண்டு, இது நம் அண்டை மாநிலமான கேரளாவில் பின்பற்றி வரும் ஒரு ஆண்டு முறையாகும். மலையாள வழக்கில் ஒரு ஆண்டு என்பதை கொல்லம் என்று அழைப்பார்கள். நாம் எப்படி தமிழ் மாதங்களை சித்திரை வைகாசி என்று அழைக்கிறோமோ, அதுபோல் அவர்கள் ராசிகளின் பெயர்கள் அழைப்பார்கள். அதாவது மேஷம், சிம்மம், கடகம், தனுசு, துலாம் என்கின்ற ராசிகளின் பெயரை தான் அவர்கள் மாதங்களின் பெயராக அழைப்பார்கள். அதுபோல் அவர்களுக்கு கொல்லம் ஆண்டு என்பது ஆவணி முதல் தேதி பிறக்கிறது. நாம் எப்படி ஆவணி என்று சொல்கிறோமோ, அவர்கள் அதை சிங்கம் என்று அழைப்பார்கள். இந்த கொல்லம் ஆண்டு என்கின்ற எண் கேரளாவில் மட்டுமல்ல, இன்றைய குமரி மாவட்டத்திலும் நெல்லை தென்காசி பகுதிகளிலும் இந்த ஆண்டு முறையை கல்வெட்டுகள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஆண்டு முறை எப்படி உருவானது என்று தெரியுமா? வேணாட்டு அரசர் உதய மார்த்தாண்ட வர்மா என்பவர் இந்த ஆண்டினை உருவாக்கியிருக்கிறார். கிபி 823 இந்த ஆண்டு தொடங்கியதாக அவர்கள் நம்புகிறார்கள். அடுத்து விக்ரம சகாப்தம் ஆண்டு, புராண கால அரசர்கள் கிமு 56 சகர்கள் என்று அழைக்கப்பட்ட வடநாட்டில் இருக்கின்ற ஒரு நாடோடி இன மக்களை அவர் வென்றதை தொடர்ந்து அந்த வெற்றியை குறிப்பதற்காக இந்த அரசரால் தொடங்கப்பட்ட ஆண்டுதான் விக்ரம சகாப்த ஆண்டு. இதன் தொடக்கம் கிமு 56. அதே போல் சௌராஷ்டிர விஜய ஆண்டு, தமிழகத்திற்கு சௌராஷ்டிரர்கள் வருகை தந்த ஆண்டை கணக்கில் வைத்து இந்த ஆண்டு உருவானதாக சில ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அடுத்து பசலி ஆண்டு. அக்பர் காலத்தில் நிலவரி பணத்தை பிரித்து கணக்கிடுவதற்கு வசதியாக பசலி ஆண்டு முறை வழக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டது. முதலில் வட இந்தியாவில் மட்டுமே இருந்த நிலையில் காலப்போக்கில் தென்னிந்தியாவிலும் அது பரவிவிட்டது. அந்த காலகட்டத்தில் ஆடி மாதம் முதல் தேதி பசலி ஆண்டு என்று கணக்கிடப்பட்டது. அதற்கு பின்பு வந்த ஆங்கிலேயர்கள் பசலி ஆண்டை ஜூலை முதல் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜூன் முடிய என்று வரையறுக்கப்பட்டது. அந்த முறைதான் இன்றைய காலகட்டம் வரை பின்பற்றப்பட்டு வருகிறது. மகாவீர வருடம். நாம் அனைவரும் கண்டிப்பாக மகாவீர் ஜெயந்தி கேள்விப்பட்டிருப்போம். சமண மதத்தை உருவாக்கியவரும் அம்மத தலைவருமான மகாவீரர் அவர்கள் பிறந்த நாளை கொண்டுதான் இந்த ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் இந்த ஆண்டு முறையை பின்பற்றுவார்கள். இவருடைய ஆண்டு கணக்கு கிமு 599 என்று கணித்துள்ளார்கள். கௌதம புத்த வருடம். பௌத்த சமயத்தை பின்பற்றுபவர்கள் இந்த ஆண்டு முறையை பின்பற்றுகிறார்கள். அடுத்து குருநானக் வருடம். சீக்கிய தலைவரான குருநானக் அவர்கள் பிறந்த நாளை தான் அந்த இனத்தார்கள் குருநானக் வருடமாக பின்பற்றி வருகிறார்கள். அடுத்து ஹிஜ்ரி ஆண்டு. இஸ்லாமியத்தை பின்பற்றுபவர்கள் இஸ்லாமிய சமய புனித நாட்களையும் பண்டிகைகளையும் கணக்கிட முஸ்லிம்கள் உலகெங்கும் இந்த நாட்காட்டியை பயன்படுத்தி வருகின்றனர். இஸ்லாமிய இறை தூதர் முகமது நபி அவர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மக்காவில் இருந்து மதினாவிற்கு இடம்பெயர்ந்த ஆண்டாகும். ஹிஜ்ரத் என்ற அரபி வார்த்தைக்கு இடம்பெயர்தல் என்று பொருள்படும். சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்வின் அடிப்படையில் தான் ஹிஜ்ரி ஆண்டு உருவானது. கலிபா உமர் அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் ஹிஜ்ரி ஆண்டு தொடங்கப்பட்டது. அடுத்து கலியுக ஆண்டு. இந்த ஆண்டை பற்றி பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன. அவ்வளவு ஏன், கிட்டத்தட்ட கிமு 3102 இந்த ஆண்டு துவங்கியதாக வரலாற்று ஆசிரியர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த கலியுக ஆண்டு என்கின்ற பெயர் நம் சித்தர்களும் சங்ககால அரசர்களும் பல கல்வெட்டுகளில் பொறித்திருக்கிறார்கள். இந்த கலியுக ஆண்டை பற்றி நாம் வேறொரு காணொளியில் முழுமையாக பார்க்கலாம். இதுவரை நீங்கள் பார்த்த பல ஆண்டு முறைகளை நம் தமிழர்களும் சித்தர்களும் பல அரசர்களும் பல கவிஞர்களும் கல்வெட்டின் வழியாக பாடல்களின் வழியாக இதையெல்லாம் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது நான் சொன்ன ஒவ்வொரு ஆண்டின் வரலாற்றில் ஒவ்வொரு இனம் இருக்கிறது, ஒவ்வொரு மதம் இருக்கிறது, மேலும் நிர்வாகத்திற்காக உருவாக்கப்பட்ட முறைகளும் இருக்கின்றன. ஆனால் இந்த எந்த நாட்காட்டியிலும் கலியுக ஆண்டை தவிர தமிழர்கள் நேரடியாக உருவாக்கியதில்லை. அவ்வளவு ஏன், இன்று நாம் பின்பற்றி வரும் இந்த கேலண்டர் முறை கூட கிறிஸ்துவர்களால் துவக்கப்பட்ட ஆண்டு முறைதான். இதுவரை நீங்கள் பார்த்த நாட்காட்டிகள் எதுவுமே தமிழர்களுக்கு தனித்துவமானவை அல்ல. தமிழர்களுடைய புத்தாண்டு சித்திரையா தையா என்கின்ற குழப்பம் எப்படி ஒரு காலத்தில் முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டதோ, அதே போல்தான் தமிழர்களுக்கு என்று ஒரு ஆண்டு முறை வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் அறிஞர்கள் மத்தியில் எழுந்தது. தமிழர்களுக்கென ஒரு சிறப்பான நாட்காட்டியை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆக இந்த முக்கியமான முடிவை எடுப்பதற்காக 1921 சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் மறைமலை அடிகள் தலைமையில் தமிழ் அறிஞர்கள் ஒன்று கூடினார்கள். அதில் பல அறிஞர்கள் ஒன்று கூடி தமிழர்களுக்கென ஒரு ஆண்டு முறையை உருவாக்க வேண்டும் என்று ஆலோசித்தார்கள். ஒவ்வொரு மதமும் இனமும் மொழி பேசுபவர்களும் ஒரு நபரை வைத்துதான் அந்த ஆண்டு முறையை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படி என்றால் நம் தமிழினத்திற்கென்று ஒரு நபரை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் யாரை தேர்வு செய்வது என்கின்ற அந்த குழப்பம் அங்கு நீடிக்கவில்லை. ஏனென்றால் அனைவருடைய மனதிலும் ஒருவருடைய பெயர் மட்டுமே இருந்தது. அவர் யார் தெரியுமா? இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என ஒவ்வொரு காலத்தையும் பிரித்து பிரித்து ஆராய்ந்தவர், முக்காலமும் உணர்ந்த ஞானியாக இருந்தவர். காலம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு இன்றியமையாத ஒன்று என்பதை குறிப்பதற்காகத்தான் காலம் அறிதல் என்கின்ற ஒரு அதிகாரமே இவர் வரையறுத்தார். அவர்தான் நம் திருவள்ளுவர். மறைமலை அடிகள் தேப்பூ மீனாட்சி சுந்தரம் திருவிக்க அவர்கள் முன்னிலையில் திருவள்ளுவர் தினம் தொடங்கப்பட்டது. ஒரு வருடத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வருட கணக்கு தேவைப்படுகிறது. ஆக திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு என்று ஏற்கனவே மறைமலை அடிகள் ஒரு வருடத்தை கணித்து வைத்திருந்தார். அதுதான் கிமு 31. அன்றைய பல அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் கிறிஸ்துவ ஆண்டுடன் ஒரு 31 வருடத்தை கூட்டி வருகின்ற ஆண்டை திருவள்ளுவர் ஆண்டு என்று கணக்கிட்டார்கள். திருவள்ளுவர் ஆண்டை இவர்கள் உருவாக்கும் ஒரு ஆகப்பெரிய காரணம் இருந்தது. சமஸ்கிருத பெயரில் இருக்கின்ற அந்த 60 சுழற்சி முறைதான் காலம் காலமாக பின்பற்றி வந்தார்கள் நம் சங்ககால புலவர்களும் சான்றோர்களும். தமிழ் மொழி, மரபு, மானம், பண்பு, வாழ்வு ஆகியவற்றை அனைத்தையும் இந்த 60 பெயர்கள் வழியாகவும் அந்த முறைகள் வழியாகவும் ஒரு அழிவிற்கும் இழிவிற்கும் உண்டாவதை எண்ணி பார்த்துதான் அறிஞர்களும் சான்றோர்களும் புலவர்களும் இந்த திருவள்ளுவர் ஆண்டு முடிவை எடுத்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு அது மெல்ல மெல்ல வழக்கு பொழிந்து வந்த நிலையில் அறிஞர் காப்போ ரத்தினம் அவர்கள் 1954 எடுத்த முயற்சியின் பயனாக தமிழகத்திலும் இலங்கையிலும் மியான்மரிலும் அது மட்டுமில்லாமல் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் திருவள்ளுவர் ஆண்டு மீண்டும் புத்துணர்ச்சி பெற்றது. அவர்கள் முடிவெடுத்தது என்னவோ 1921 ஆண்டுதான். அதன் பின் கிட்டத்தட்ட 15 வருடத்திற்கு பிறகு அப்போதைய திமுக அரசு திருவள்ளுவர் திருநாளை தை திருநாளோடு இணைத்து திருவள்ளுவர் ஆண்டு என்ற ஆண்டு தொடரை அறிமுகப்படுத்தியது. அதன் அடிப்படையில் 1971 திருவள்ளுவர் ஆண்டு தமிழ்நாட்டு அரசிதழில் வெளியாகி 1972 நடைமுறைக்கு வந்தது. ஆனால் அதற்கு பிறகும் 9 ஆண்டுக்கு பிறகுதான் 1981 மதுரை உலகத்தமிழ் மாநாட்டில் அப்பொழுதைய முதல்வராக இருந்த MGR அவர்கள் அதை சகல அரசு ஆவணங்களிலும் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்துவதற்காக அரசாணையை பிறப்பித்தார். இவ்வாறுதான் அன்றிலிருந்து இன்று வரை திருவள்ளுவர் பிறந்த தினத்தை திருவள்ளுவர் ஆண்டாக தை 2 நாளிலிருந்து நாம் கொண்டாடி வருகிறோம். இதன் அடிப்படையில் திருவள்ளுவர் ஆண்டின் முதல் மாதம் தை என்றும் இறுதி மாதம் மார்கழி என்றும் முடிவெடுத்தார்கள். இந்த திருவள்ளுவர் ஆண்டை தை மதத்திற்கு வைக்கவும் ஒரு ஆகச்சிறந்த காரணம் இருந்தது. தை திங்களில்தான் உழவர்களின் விளைபொருள் களஞ்சியத்திற்கு வருகிறது. பொருளாதார திட்டம் வகுக்கும் காலமே தை மாதம்தான். கிராமத்தினர் ஊர் சொத்தை குத்தகைக்கு விடும் காலமும் தை திங்களாகவே இருக்கிறது. ஆக இந்த தை 2 நாள் என்பது ஏதோ ஒரு விடுமுறை நாள் மட்டுமல்ல மக்களே, அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி இருக்கிறது. அதையெல்லாம் விட நம் தமிழினத்திற்காக ஒரு வரலாற்றை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம் இனத்தின் வரலாறு மிகப்பெரியது, நீண்டது, நெடியது. இந்த ஆண்டு முறையை பயன்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய கடமைதான். ஆனால் அதை விட ஒவ்வொரு தமிழனும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்பது நம் கடமையோடு சேர்த்து நம் கூடுதல் பொறுப்பு. கூடுதல் செய்தியாக உங்களுக்கு மற்றொன்றையும் சொல்கிறேன். பல மாவட்டத்தில் இருந்து சென்னைக்கு வரும் பல மக்கள் சென்னை வந்தாலே கடற்கரையை பார்த்துவிட்டு 2-3 மால்களை பார்த்துவிட்டு ஊருக்கு சென்று விடுகிறோம். ஆனால் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை நாம் மறந்து போயிருக்கிறோம். சுமார் 600 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவில் யாருக்கானது தெரியுமா? நம் திருவள்ளுவருக்கான கோவில் அது. சென்னை மயிலாப்பூரில் தான் திருவள்ளுவருக்கென்று ஒரு கோவிலே இருக்கிறது. நீங்கள் சென்னை வந்தால் கண்டிப்பாக திருவள்ளுவருக்கென்று கட்டப்பட்டிருக்கும் அந்த கோவிலை பார்த்துவிட்டு செல்லுங்கள். ஊரோடு ஒத்துப்போ என்கின்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப நடைமுறைக்கு நாம் ஆங்கில ஆண்டைதான் பயன்படுத்தியாக வேண்டும். ஆனால் நம் இனத்தையும் வரலாற்றையும் அதற்காக உருவாக்கப்பட்ட இந்த ஆண்டு முறையை நாம் மறந்துவிடக்கூடாது. இது போல பல வரலாற்று நிகழ்வுகளையும் தமிழ் பெருமைகளையும் தன்னம்பிக்கை பதிவுகளையும் தெரிந்து கொள்ள டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். மேலும் டீப் டாக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ செய்யுங்கள். சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள டீப் டாக்ஸ் .in வலைதளத்தை பாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.